இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய தியானத்திற்காக ஐந்து தாளந்து ரெண்டு தாளந்து ஒரு தாளந்து அப்படிங்கிற காரியத்தை குறித்து நாம் வேதத்திலிருந்து சிந்திப்போம். வேதத்திலே இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கும்போது பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியங்களை ஊமையலாக சொல்லி நம்மளுக்கு போனார். அந்த ஊமையலாக சொல்லி போன வார்த்தைகள் இயேசு கிறிஸ்துவின் முதல் வரியிலிருந்து தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது. அந்த ஊமைகள் இந்த கடைசி காலத்தில் அநேக ஊமைகள் நடைபெறுகிறது. ஒரு தகப்பனுக்கு ரெண்டு குமார் இருந்தாங்க. ஒருத்தன் சொத்தை கேட்டு வாங்கிட்டு தூரதேசத்துக்கு போய் செலவழித்தான். அந்த காரியம் இயேசு கிறிஸ்துவனுடைய முதல் வருகையிலேயே சம்பவித்தது. அப்புறம் போன வாரம் நாம் பேசுகிற மாதிரி இந்த காலத்தில் இஸ்ரவேலருக்கு ராஜ்யத்தை திரும்ப கொடுத்து அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த காலத்தை அறிகிறது உங்களுக்கு அடுத்ததில்லைன்னு சொல்லிட்டார். ஆனால் அதை ஊமையில் சொல்லும்போது அத்தி மரத்தினால் ஒரு ஊமையை கற்றுக்கொள்ளுங்கள். அத்தி மரம் துளிர்விடும் போது மற்ற எல்லா மரங்களும் துளிர்விடும். அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்க சுதந்திரம் அடையும் பொழுது தான் மற்ற எல்லா நாடுகளுக்கும் சுதந்திரம் கிடைக்கும். அப்பொழுது இந்த தலைமுறையில் ஆண்டவருடைய வருகை இருக்குன்னு ஆண்டவர் சொல்லிட்டு போயிட்டார். அப்போ 1947 இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொந்த நாடு கொடுக்கப்பட்டது. அன்றைக்கு சொந்த நாடு கொடுக்கப்பட்டதுனால உலகத்தில் இருக்கிற அநேக நாடுகளுக்கு சுதந்திரம் கிடைத்தது. அப்போ அன்னையிலிருந்து விஞ்ஞானம் கொஞ்சம் வேகமாக வளர்ந்துச்சு. வளர்ந்து 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 இன்றைக்கி ஆண்டவர் எங்கே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி மனுஷன் சந்திரனுக்கு போனால் சந்திரனுக்கு அப்புறம் போயிட்டு ஆண்டவர் இருக்கிற இடத்துக்கு ராக்கெட் விடலான்னு இங்கேருந்து பார்த்து விட்டுட்டுருக்கான். அந்த அளவுக்கு விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு. ஆனாலும் தேவ ஜனங்களுக்கு மத்தியிலே தேவனுடைய ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக தேவ ஜனங்களை தேவன் தேர்ந்தெடுத்து கொண்டு இருக்கிறார். அப்போ தேவனுடைய காரியங்கள் வேகமாய் நடந்து கொண்டு இருக்கிறது. உலகத்தினுடைய எல்லா காரியங்களும் வேகமாய் போய்கொண்டு இருக்கிறது. இதில் தேவ ஜனங்கள் யார் ஜாக்கிரதையாக இருந்து காதுள்ளவன் கேட்க கடவன் விழித்திருக்கிற மனுஷன் பாக்கியவான். இப்படியாக பைபிளில் பல இடங்களில் ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. 2 ஜாமத்திலோ 3 ஜாமத்திலோ வரும்போது நீங்கள் விழித்திருக்கிறவராகி இருக்கிற மனுஷர்கள் பாக்கியவான்கள், காது இருக்கிறவன் கேட்க கடவன், இன்னும் கூட கொஞ்சம் நல்லா எழுதியிருக்கலாம், கண் இருக்கிறவன் பார்க்க கடவன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கலாம். ஆனால் அது எழுதலை. ஆனால் அது வேறு மாதிரி ஆண்டவர் எழுதியிருக்காரு, நீங்கள் கண் இருந்தும் குருடராக இருக்கேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கார். அப்போ அவர்கள் காது இருந்தும் கேளாது, கண் இருந்தும் காணாது, மூக்கு இருந்தும் முகராது. அந்த மாதிரி தான் இன்றைக்கி அதை வணங்குறவங்க எப்படி இருக்காங்களோ அப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு. ஆனாலும் இன்றைக்கி கிறிஸ்துவ ஜனங்களுக்கு மத்தியில் என்ன இருந்தும் பிரயோஜனம் இல்லை. சாப்பாடு கிடச்சா போதும், பிரியாணி எங்கே போடுவாங்க, எங்கே ரிட்டர்ன் சார்ஜ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு ஓட்டமான ஓட்டம் ஓடிட்டுருக்காங்க. ஸ்தோத்திரம். இப்படியாக 5 தாளந்து 2 தாளந்து 1 தாளந்து அப்படிங்கிற ஓமையை ஆண்டவர் சொல்லிட்டு போனார். மத்தேயு 25:14-18 வாசிப்போம். மத்தேயு 25:14-18. போதும் ஸ்தோத்திரம். அப்போ பரலோக ராஜ்யத்தை பற்றி அப்படின்னா தேவனுடைய ராஜ்யம் பூமியிலே ஸ்தாபிக்கப்பட போகிறது, தேவனுடைய ராஜ்யம் பூமியிலே நடைபெற போகிறது. அப்போ அந்த தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன சட்டத்திட்டங்கள் நடைபெறப் போகிறது, அதில் யார் யார் பங்கடைய போகிறாங்க, அந்த ஜனங்களை எப்படி தேர்ந்தெடுப்பது அப்படிங்கிற எல்லா காரியத்தையும் ஆண்டவர் ஊமையாக சொல்லிட்டு போயிட்டார். அப்படின்னா ஊமைன்னு சொன்னால் விடுகதையில் சொல்கிறது, அப்புறம் ஞான அர்த்தத்தில் சொல்கிறது, இன்னும் நம்ம தெளிவாக பார்க்க போனால் 2 அர்த்தத்தில் சொல்கிறது, 3 அர்த்தத்தில் சொல்கிறது, கவிதை நடையில் சொல்கிறது. இப்படியாக அவரவர்களுடைய திறமைக்கு புரிந்து கொள்ளத்தக்கதாக ஊமை அப்படிங்கிற மாதிரி வேற ஒரு பாஷையில் பேசுறது. அப்படியாக தேவனுடைய பல்லவ ராஜ்யத்தினுடைய ரகசியங்களை அப்படி ஆண்டவர் மறைச்சு வச்சுட்டார். காரணம் என்னன்னா, இது யார் பாத்திரவான்களோ அவங்களுக்கு மட்டும் புரிஞ்சால் போதும், மற்றவங்களுக்கு அது புரியக்கூடாது. அப்படியாக ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தினுடைய எல்லா ரகசியங்களையும் உவமையாக சொல்லிக்கிட்டு இருக்கார். இப்போ அந்த உவமையில் இப்போ நாம் ஒரு உவமையை எடுத்து பார்க்க போகிறோம். பரலோக ராஜ்யம் புறதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரனை அழைத்து தன் ஆஸ்திகளை அவன் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. சோகம் மற்ற 25:14 புறதேசத்துக்கு பிரயாணமாக போகிறான் ஒரு மனுஷன். எந்த மனுஷன் எப்போ போகிறான் சொல்லுங்கள் பார்ப்போம். பாருங்கள், உண்மையில் புறதேசத்துக்கு ஒரு மனுஷன் பிரயாணமாய் போகிறான். அப்பொழுது ஊழியக்காரனை அழைச்சி தன்னுடைய ஆஸ்திகளை அங்கே கொடுத்துட்டு போகிறான். ஸ்தோத்திரம். யாரா இருக்கும்? இயேசு கிறிஸ்து. ஸ்தோத்திரம். பைபிளில் ஒரு மனுஷன் ஒருவன் அப்படின்னு சொல்ற எல்லா இடமே ஆண்டவரை கொடுக்கும். அப்போ இந்த ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்துட்டு 2000 வருஷத்துக்கு முன்னால் இயேசு கிறிஸ்து வர்றாரு. அப்போ இயேசு கிறிஸ்து வரும்போது இந்த ஜனங்களுக்கு நேரடியாக எதை சொன்னாலும் இவங்களுக்கு கோபம் வந்துடுது. அதனால என்ன பண்ணார், நீங்கள் பாவம் செய்கிறீங்க, உங்களுக்கு நீங்கள் அடிமையாக போவீங்க, தேவனுடைய நியாய தீர்ப்பு உங்கள் மேலே வரும், உங்கள் பட்டணங்கள் சுற்றடிக்கப்படும், புறஜாதி ராஜா வந்து உங்களை ஆளுவான் அப்படின்னு சொன்னால் தீர்க்கு தரிசையில் கொண்டு ஆண்டவர் இந்த ஜனங்களை எச்சரிக்கும் போது என்ன பண்ணுறாங்கன்னா உடனே கோபப்பட்டு என்ன பண்ணுறாங்க, உடனே தீர்க்கு தரிசையில் களை தூக்கி அடிக்கிறது, தீர்க்கு தரிசையில் ஊருக்குள்ளே வரவிடாமல் பண்ணுறது, பைபிளை வாசிக்கிறது இல்லை, ஆலயத்துக்கு போகிறதில்ல, இப்படி மனம் போன போக்கில் போயிட்டுருக்காங்க. அப்போ இயேசு கிறிஸ்து வர வரைக்கும் தேவனுடைய காரியத்தை இந்த பூமியில் அறிவிக்கிறவங்கள எல்லாம் கொலை செஞ்சிட்டு இருந்தாங்க, எல்லாம் எதிர்த்துட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கிற சமயத்தில் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, இந்த நிலைமையை மாற்றணும். எப்படி? காலங்காலமாகவும் பங்கு பங்காகவும் தீர்த்து தரிசிகள் மூலமாய் இந்த உலகத்தில் தேவனுடைய நற்செய்தி அறிவிக்கும் போது இந்த ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, ஒரட்டாட்டம் பண்ணிகிட்ருக்காங்க. ஒர்க்காட்டம் பண்ணிகிட்டு இருக்கிற இந்த ஜனங்கள் மத்தியில் தேவனுடைய அதிசயம் வெளிப்படணும். எப்படி வெளிப்படுறது? இந்த மாதிரி உங்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு கொடுக்கக்கூடாது, கள்ள தூக்கி அடிக்கிற அளவுக்கு தேவனுடைய வார்த்தையை இவங்களுக்கு பேசக்கூடாது. அப்போ தேவனும் ஞானம் உள்ளவன், ஆண்டவர் பார்த்தாரு, சரி நீ இப்படி பண்ணாதானே கள்ள தூக்கி அடிக்கிற, நீ தேவனுடைய வார்த்தையை கேட்க மாட்டேங்கிற, உன்னுடைய பாணியிலேயே வந்து உனக்கு கதை சொல்கிற மாதிரி சொல்லி உன்னுடைய காரியத்தையும் சொல்லி உன்னுடைய பிள்ளைகளுடைய காரியத்தையும் சொன்னால் நீங்கள் உட்காந்து அமைதியாக கேட்பேன் அப்படின்னு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஊமைகளாக தேவனுடைய ராஜ்யத்தினுடைய காரியங்களை அறிவிச்சு போனார். அந்த காரியத்தில் ஒரு காரியம்தான், ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர் இருந்தாங்க, இளைய குமாரன் சொத்தை கேட்டு வாங்கினான் அப்படிங்கிறதுனா இயேசு கிறிஸ்து வந்த அந்த தலைமுறையிலேயே அவருடைய ஆசீர்வாதத்தை கேட்டு வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் உண்மையாக அவங்க என்னத்தை கேட்டு வாங்கினாங்க சத்திரத்தில் நாம் பார்க்கும்போது கேட்டு வாங்கினா. அப்போ அந்த ஜனங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர் இருந்தாங்க, அதில் இளைய குமாரன் சாபத்தை கேட்டு வாங்கிட்டு போனான்னு சொன்னால் அவங்களுக்கு எவ்வளோ கோபமாக இருக்கும். அது நீங்கள் தான் அப்படின்னு எப்படி இருந்திருக்கோம். அதனால் இவங்களுடைய மனப்பக்குவத்தை தெரிஞ்சு, சரி உனக்கு ஆசீர்வாதம்னா ரொம்ப பிடிக்கும் இல்லையா, சரி அதனால் ஆசீர்வாதத்தை கேட்டு வாங்கிட்டு போனான். ஆனால் உண்மையாக கேட்டு வாங்கிட்டு போனது சாபத்தை கேட்டு வாங்கிட்டு போனான். இந்த இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் வரட்டும் என்று சொல்லி அவர்கள் சாபத்தை கேட்டு வாங்கினார்கள். அன்றைக்கு சொன்ன உண்மைகள் அன்றையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது. அது யார் இன்னைக்கு பார்க்கறா? கல்யாண விருந்து ஆயத்தமாக இருக்குது, அழைக்கப்பட்டவர்கள் வாருங்கள் என்று சொன்னால் நான் என் வேலைக்கு போகிறேன், என் சொந்த வயலை போய் பார்க்கணும், நான் கண்டிப்பாக வர முடியாது, எனக்கு வேறு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு தேவனுடைய காரியத்தை விட்டு போட்டு இன்றைக்கு உலக காரியத்திற்கு தயவு செய்து என்னை மன்னிக்க வேண்டும், சாக்கு போக்கு சொல்லி இன்னைக்கு தேவனுடைய ஆசீர்வாதத்தை அலட்சியப்படுத்திட்டு போகிறாங்க. அதனால் என்ன ஆகுது, நம்மளும் நம்முடைய பிள்ளைகளும் அந்த சாபத்துக்கு ஆளாகும். எல்லாம் அலட்சியம். ஊழியக்கார பிள்ளைய பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அலட்சியம். காரணம் பெற்றவர்கிட்ட இருந்து பழகினது. காரணம் அழைக்கப்பட்டவன் ஒருவனாயிலும் அந்த விருந்து ருசி பார்ப்பதில்லை. அழைக்கப்படாதவங்க தான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறாங்க. எப்படி யூத ஜனங்கள் அழை இஸ்ரவேல் ஜனங்கள் அழைக்கப்பட்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்த பொழுது புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு வந்தனால நாமெல்லாம் அந்த ரட்சிப்புக்குள்ளே வந்திருக்கிறோம். ஆனால் இதே காரியம் இரண்டாவது வருகையில் இந்த அழைக்கப்பட்டவர்களை கூப்பிட்டா 2000 வருஷம் அழைச்சி அழைச்சி நாங்கள் உட்காந்தாச்சு இன்னும் அழைக்கிறதுக்கு ஒன்று மேலே நாங்கள் எங்கள் வேலையை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருவரும் அவர் அவர்கள் சொந்த சுயமான வேலைகளுக்கு இப்படியாக இன்னைக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் அலட்சியப்படுத்தப்பட்டு இன்னைக்கு சும்மா இருக்கு. சோத்திரம். அப்போ பரலோக ராஜ்யம் புறதேசத்துக்கு பிரயாணம் போகிற ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்து எங்கே புறதேசத்துக்கு பிரயாணமாக போகிறாருன்னா பரலோகத்திலேருந்து வந்தார் திரும்பவும் புறதேசம் அப்படின்னா இந்த பூமியை விட்டு தாண்டி இன்னொரு பிளானெட்டுக்கு போக போகிறார். அந்த புறதேசம் புறதேசம்னா இந்த பூமியுடைய சூழ்நிலைமையிலிருந்து மாறி வேறொரு கோளுடைய அல்லது பரலோகத்துக்கு ரொம்ப தூரமானது. புறதேசத்துக்கு போகிறோம்னா நம்மளே என்ன நினச்சிக்குவோம், அமெரிக்காவுக்கு போகிறாங்க ஆப்பிரிக்காவுக்கு போகிறாங்க, இல்லை புறதேசம் அப்படின்னா பரலோகத்துக்கு போகிறாரு. அப்போது தன்னுடைய ஆசி தங்கிட்ட என்ன ஆசி இருக்குது, பிரமாணங்கள் அதுதான் இருக்குது. அதை கை கொள்கிறவங்க தான் என்னுடைய ஜனங்கள், தேவனுடைய வார்த்தையை கை கொள்வதுதான் என்னுடைய சகோதரர்கள் சகோதரிகள் சொல்லிட்டு தன்னுடைய மொத்த பிரமாணத்தை எடுத்து ஜனங்கிட்ட கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறாரு, 15 வசனம் வாசிப்போம். மத்தேயு 25
திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும் ஒருவனிடத்தில் 2 தாலந்தும் ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து உடனே புறப்பட்டு போனான்.
போதும் சொல்றோம். அவனவன் திறமைக்கு தக்கதாக கஷ்டப்படுத்துறது இல்லை, எந்த அளவுக்கு உன்னால் நற்கரிகள் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு, ரொம்ப சிம்பிளாக வேணும்னா அப்படி, இல்லை கொஞ்சம் உனக்கு திறமை அதிகமாக இருக்குதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அப்படின்னு சொல்லி அவரவர்கள் திறமைக்கு தக்கதாக. நீ 5 தாலந்திருக்கு 2 தாலந்திருக்கு 1 தாலந்திருக்கு, நீ எதில் எது வேணாலும் எடுத்துக்கலாம். 5 ஈஸியாக இருக்குதுன்னா 5 எடுத்துக்கலாம், 2 ஈஸியாக இருக்குதுன்னா 2 எடுத்துக்கலாம், 1 ஈஸியாக இருக்குதுன்னா 1 எடுத்துக்கலாம். அப்படி யாரையும் கட்டாயப்படுத்தாமல் யார் மேலையும் சுமப்பதற்கு அரிதான பாரங்களை சுமத்தி அவங்கள கஷ்டப்படுத்தாமல் எந்தெந்த அளவுக்கு அவர்களால் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு எளிமையான காரியங்களை கொண்டு அவர்களுக்கு தேவன் பிரமாணங்களை கொடுக்கிறார். முதல்ல 5 தாலந்து, அப்புறம் 2 தாலந்து, அப்புறம் 1 தாலந்து. சோத்திரம். 5 தாலந்து என்னன்னு உங்களுக்கு இது வரைக்கும் தெரியுமா? எல்லாரும் சொல்லுவாங்க 5 தாலந்துனா ட்ரம் அடிக்கிறது, பாட்டு பாடுறது, கிட்டார் போடுறது, அப்புறம் ஓடுறது, அப்புறம் இப்படி நல்ல நல்ல செயல்கள் நம்மளுக்குள்ளே இருந்ததுன்னா அது 1 தாலந்துன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆர்கன் போடுறது, ட்ரம் செட்டு வாசிக்கிறது, அது அப்படி ஜெபம் பண்ணுற தாலந்து, என்னமோ ஒரு விதத்துக்கு உண்மைதான். ஆனால் உண்மையாக என்ன அர்த்தம், அதனுடைய பொருள் என்ன, இது வரைக்கும் நம்மளுக்கு தெரியுமா? கட்டளைகள், 5 கட்டளைகள். என்ன 5 கட்டளைகள்? நான் இந்த காரியத்தை நிறைய டைம் பேசியிருக்கேன். சோத்திரம். அப்போது 5 தாலந்து அப்படின்னா 10 கட்டளைகளை எடுத்து பார்த்தாச்சுன்னா ஆண்டவர் மோசேக்கு 10 கட்டளை எழுதி கொடுத்துட்டு போனார். அந்த 10 கட்டளைகளில் நம்ம முதல்ல லைனாக வாசிச்சுட்டே வந்தோம்னா முதல்ல இருக்கிற 5 கட்டளைகள் தேவனுக்கு செய்ய வேண்டியது, என்னையன்றி வேறு தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம். அப்போ அதை வந்து மனுஷங்கிட்ட நடைமுறைப்படுத்த முடியுமா? முடியாது. உன் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக அப்படின்னு இருக்கு, அதை மனுஷங்கிட்ட பயன்படுத்த முடியுமா? முடியாது.
மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாக இருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையாகிலும் யாவது விக்கிரகத்தையாகி நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம்.
உண்டாக்க வேண்டாம் அப்படி சொல்லிட்டு உடனே அதான் உண்டாக்கி வச்சிருப்பாங்க. 10 கட்டளை லைனா சொல்லுவாங்க, எல்லா கிறிஸ்தவங்களும் 10 கட்டளை லைனா சொல்லுவாங்க. எதை பார்த்துட்டு சொல்லுவாங்கன்னா அந்த சொரூபத்தை பார்த்துட்டு தான் சொல்லுவாங்க. ஆமா. அப்ப அதை வந்து மனுஷங்கிட்ட நடைமுறைப்படுத்த முடியுமா? முடியாது. அப்போ அதில் இருக்க லைனை நான் படித்து வந்த முதல்ல ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறது எப்படி அப்படிங்கிறத முதல்ல ஆண்டவர் சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியாக இருக்கிறது அஞ்சு, அப்புறம் இல்ல ஓய்வு நாளை பரிசுத்தமா ஆசிரிப்பு நினைப்பாயானா ஆண்டவருக்கு செய்ய வேண்டியது, அது ஆண்டவருக்கு செய்ய வேண்டியது. இதெல்லாம் வந்து மனுஷங்கிட்ட செய்யக்கூடிய காரியம், பொய் சொல்லாத இருப்பாயாக ஆண்டவர்கிட்ட பொய் சொன்னா நடக்குமா? களவு செய்யாத இருப்பாயிருக்கு, ஆண்டவர்கிட்ட திருடுனா ஆண்டவருக்கு தெரியாம இருக்குமா? ஆறு வருது. ஆனா அந்த நடுவில் இருக்கு பாத்தீங்களா, தகப்பனையும் தாயும் கணம் பண்ணுவாயாகனு, அது உண்மையான தாயும் தகப்பனை யாரு? தகப்பங்கிறது தேவனுடைய பிரமாணம், தாய்ங்கிறது தேவனுடைய ஆலோசனை. அப்போ தகப்பனும் தாய் கணம் பண்றது தேவனுடைய கற்பனையில கீழ்படுகிறதும் கூட வரும், அதே மாதிரி மனுஷனுக்கு கீழ்படுகிறதாகவும் வரும். அப்ப ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிறதுனால அது ஆண்டவருக்கு கீழ்படுகிற காரியம். அப்ப தகப்பனையும் தாயும் விட்டுட்டு மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா களவு பொய் இப்படி எல்லாமே வந்து எல்லாமே மனுஷனுக்கு விரோதமாக செய்கிற பாவம். அப்போ இந்த பத்து கட்டளையில் அஞ்சு கட்டளை எதா ஒன்று எடுத்துக்கலாம், ஒன்றா கர்த்தருக்கு பயப்படணும், அப்படி இல்லையா மனுஷனுக்கு செய்ய வேண்டிய பிரமாணங்களையாவது செய்யணும், திருடாமல் பொய் சொல்லாமல் ஏமாற்றாமல் வஞ்சிக்காமல் இச்சியாமல் அப்படி இருந்தால் ஒன்றா அந்த மாதிரி அஞ்சு கற்பனையாவது கை கொள்ளணும், அல்லது இதையெல்லாம் செய்யாமல் இருந்துட்டு தேவனுக்கு பயப்படுற காரியம் எதையாவது நாம் செய்யணும். அப்போ இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா ஜாதிகளும் எந்த கட்டளையை முதல்ல செய்கிறாங்க இந்த அஞ்சு தாளத்தில்? மனுஷனுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செஞ்சு தான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மதங்களும் ஆளுது. இந்து மதம், புத்த மதம், ஜைன மதம், அந்த மதம், இந்த மதம் எல்லாமே ஒருத்தன் வாயை கட்டிக்குவான், ஒருத்தன் காதை
பொத்திக்குவான்,
ஆமாம் கலரை மாற்றிக்குவான், எல்லாம் என்னன்னா மனுஷனுக்கு செய்ய வேண்டிய கற்பனைகளை நாங்கள் ரொம்ப கவனமாக செய்வோம். அப்போ ஐந்து தாளந்து கொடுத்து தூர தேசத்துக்கு போனா சோத்திரம். ரோமர் 13:8-9-10, ரோமர் 13:8-9-10. போதும் இங்கே நாம் வாசிக்கிறோம், அந்த அஞ்சு மனுஷனுக்கு செய்ய வேண்டிய அஞ்சு பிரமாணத்தை செஞ்சா அது வந்து என்னன்னா உன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுவதற்கு சமம். அப்போ ஒன்னா மனுஷனுடைய காரியங்களுக்கு கீழ்படியணும், அல்லது தேவனுக்கு கீழ்படியணும். இதில் நம்முடைய திறமை எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு அந்த அஞ்சு கற்பனை எடுத்து ஒன்னா மனுஷனுக்கு முன்பாக நீதிமானாக வாழணும், அல்லது தேவனுக்கு முன்பாக நீதிமானாக வாழணும். அதுக்கடுத்தது ரெண்டு தாளந்து, ரெண்டு தாளந்து என்னவா இருக்கும்? இது எந்த கற்பனையும் எடுத்திருக்கிறது? மத்தேயு 22:35-40 வரை வாசிப்போம். மத்தேயு 20
உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உள்ளத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவ்விரண்டும் கற்பனையும் நியாயப்பிரமாணம் முழுவதும் தீர்க்க தரிசனங்களும் அடைந்திருக்கிறது என்றார்.
இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு கற்பனையை வந்து ரெண்டு தாளந்து அதே பத்து கற்பனையை அஞ்சஞ்சா பிரித்து ஒரு தடவை சொல்லியிருக்குது, அதே சமயம் ரெண்டாவது பிரித்து சொல்லியிருக்கு. ஒன்றா தேவனிடத்தில் அன்பு கூறு, இல்லை நீ மனுஷனிடத்தில் அன்பு கூறு. எது உன்னால் செய்ய முடியும்? நீங்கள் எல்லா கிறிஸ்தவங்களும் என்ன பண்ணிட்டாங்க, அதான் ஏசு கிறிஸ்து வந்து எளிமையான பிரமாணத்தை கொடுத்துட்டாரு, ரெண்டு கற்பனையாக மாற்றி கொடுத்துட்டார்ல. இந்த ரெண்டு கற்பனை எங்கேருந்து வந்தது? பத்து கற்பனையிலேருந்து தான் வந்தது. அது பாவிகளுடைய பிரமாணத்துலேருந்து தான் வந்தது. அப்போ அந்த பாவிகளுக்கு கொடுக்கப்பட்ட நியாய பிரமாணத்தில் ஒன்றா கர்த்தருக்கு உண்மையுள்ளவனாயிரு அல்லது மனுஷனுக்கு உண்மையுள்ளவனாயிரு. ரெண்டுக்கு உண்மை இல்லாமல் இருக்கும்போது தான் மனுஷர்களுக்கு முன்பாக தங்களை நீதிமான்களாக காட்டுகிறார்கள். அப்போ மனுஷனுக்கு முன்பாக நீதிமானாக காட்டும்போது இவன் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக இருப்பானா? இல்லை. அப்போ தேவனுக்கு முன்பாக நீதிமானும் இல்லை, மனுஷனுக்கு முன்பாக நீதிமானும் இல்லை. ஆகவே தான் இவன் மனுஷனுக்கு முன்பாக நீதிமானாய் தங்களை காட்டுகிறார்கள். யாரு இந்த வேஷம் போட்டுட்டு அலையிறாங்களே, நல்ல ஆளுங்க, ஒயிட்டு ஸ்காவி பச்சை எல்லா கலரும், கலர் எல்லாமே எல்லா கலருமே மனுஷனுக்கு முன்பாக தங்களை நீதிமானங்களாக காட்டுறாங்க. எல்லாமே எல்லாமே இந்து மதத்தில் நிறைய ஒயிட் இருக்குது. இந்து மதத்தில் எத்தனை ஒயிட் இருக்குது நீங்கள் பார்க்கல? இந்து மதத்தில் எத்தனை வெள்ளை இருக்குது அப்பா, வெள்ளைக்கு அளவு இல்லை. அதே கிறிஸ்தவங்க காப்பி அடிச்சிருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. அப்போது ரெண்டு தாளந்துனா பத்து கற்பனையை ரெண்டாக பிரித்து கொடுத்துட்டார். தேவனுக்கு கீழ்படி, அவர் தேவனிடத்தில் அன்பு கூறு அல்லது மனுஷன் இடத்துல அன்பு கூறு, இது ரெண்டுமே கிடையாது. நீங்கள் சோத்திரம் லூக்கா 10:25-28 லூக்கா 10:25.
நியாய சாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, போதகரே நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது, நீ வாசித்திருக்கிறது என்ன என்றார். அவன் பிரதியுத்தரமாக, உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவதை போல தன்னிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றார். அவர் அவனை நோக்கி, நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய் என்றார்.
போதும், அங்க நியாயசாஸ்திரியும் கூட கரெக்டா சொல்லிட்டான். அப்ப இயேசு கிறிஸ்து இந்த பிரமாணத்தை சொல்லல, இன்னைக்கு இருக்கிறவங்களே சொல்லிட்டாங்க. நியாயப்பிரமாணத்தினுடைய மொத்த அர்த்தம் என்ன? சிம்பிளா 4 வரியில சொல்லுனா அவன் 2 வரியில சொல்லிட்டான். இது எல்லாம் என்ன பண்றாங்க இன்னைக்கு? இயேசு கிறிஸ்து வந்து நம்மளுக்கு எளிமையான ரெண்டு கற்பனையும் கொடுத்துட்டு போயிட்டார், அதை நம்ம கை கொண்டா போதும். அப்போ இயேசு கிறிஸ்துனுடைய மூணு உபதேசம் என்னாச்சு? அது காத்துல போயாச்சு, எல்லாம் போச்சு, எல்லாம் மொத்தமா அன்பளியா போயாச்சு. சோத்திரம். அப்போ இந்த ரெண்டு கற்பனையில் எது நம்மளுக்கு ஈஸியா இருக்குதோ அதையே செஞ்சுக்கலாம். ரொம்ப கஷ்டப்படுத்துறது யாரும் கஷ்டப்படுத்துறதில்ல ஆண்டவர். அவர் அவருடைய திறமைக்கு தக்கதாக எது வேணுமோ அதை எடுத்துக்கோ. சோத்திரம். ரெண்டு தாளந்து, ஒரு தாளந்து பார்ப்போம். ஒரு தாளந்து தான் இருக்கிறதுலையே கஷ்டமானதா அல்லது ஈஸியா? அஞ்சு தாளந்து நான் நினைக்கிறேன் ஈஸின்னு நினைக்கிறேன், ரெண்டு தாளந்து கொஞ்சம் கஷ்டம், ஒரு தாளந்து இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டம். சோத்திரம். ஒரு தாளந்துன்னு என்னவா இருக்கும்? விசுவாசம். சோத்திரம். யோவான் 1:12. விசுவாசம் ஒன்று இருந்தால் போதும், பொழைச்சிக்கலாம். அதனால விசுவாசம் இன்னைக்கு கிறிஸ்தவங்கிட்ட 199 கிறிஸ்தவங்கிட்ட என்ன இருக்குதுன்னா இந்த விசுவாசம் ஒன்று இருக்குது. அந்த விசுவாசத்தை போட்டு உருட்டா உருட்டு உருட்டி உருட்டி 10 வார்த்தை சொன்னாங்கன்னா அது 5 வார்த்தை விசுவாசம்னு வந்துடும். சபை கட்டுறதா, கல்யாணத்துக்கு போகிறதா, பொண்ணு பார்க்குறதா, படிக்க வைக்கிறதா, பிள்ளைய ஸ்கூலில் சேர்த்துறதா, எல்லாம் விசுவாசம். பாதி கண்டக்டர் ஏறினமா விசுவாசம். சோத்திரம். நல்ல ஒரு வரம் அங்கே ஒரு பஸ்ஸில் ஒருத்தர் விசுவாசம் சோத்திரம் இப்படி சொல்லி 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 இந்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களுடைய தெய்வத்தை சும்மா அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பான். அந்த மாதிரி இன்னைக்கு விசுவாசத்துக்கு ஒரு அர்த்தமே இல்லாமல்
போயிடுச்சு.
எல்லாம் விசுவாசம் தான். ஐயப்பன் கோயிலுக்கு போகிறானா அவனும் விசுவாசம் தான், அதுவும் விசுவாசம் தான். கட்சியில் இருக்காங்களோ அவங்களும் விசுவாசம் தான். எல்லாம் விசுவாசம் கேட்டால் கிறிஸ்தவங்க இவங்களுக்கு மட்டும்தான் விசுவாசம் இருக்குது, அடுத்தவங்களுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு நினச்சிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் விசுவாசம் இருக்குது. அவன் விசுவாசத்தை கிரியையில் செஞ்சுட்டு போயிட்டே இருக்கிறான். இது கிரியை செய்யாமல் என்ன பண்ணுது, விசுவாசமே திரும்ப 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 சொல்லிகிட்டு இருக்குது, செயலே இல்லை. சோத்திரம். கலாத்தியர் 5:14. கலாத்தியர் 5:14.
நியாயப்பிரமாணம்
பாருங்க, ஒன்னாவும் மாறுது, ரெண்டாவும் மாறுது, அஞ்சாவும் மாறுது, பத்தாவும் மாறுது. நம்முடைய திறமை எந்த அளவுக்கு இருக்கு? எல்லாத்துலேயும் இருக்குது. ஆனால் ஒன்றுக்கு ஒன்று வச்சுருக்கிறான், என்ன பண்ணுறான்னா அவன் தான் ரொம்ப திறமைசாலி. இருக்கிறதுலேயே திறமைசாலியானா ஒன்று வச்சுருக்கிறான் தான். சோத்திரம். மத்தேயு 7:12. போதும். இங்கே செயலை சொல்லுது, என்ன செய்கிறீங்களோ உங்களுக்கு மற்றவங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதை நீங்கள் மற்றவங்களுக்கு செய்யுங்க. இதுவே நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனம். அப்போ முதல்ல வந்து நம்ம நியாயப்பிரமாணத்தில் அன்பு பூரணப்பட்டிருக்கிறது, அன்புங்கிற ஒரு வார்த்தையில் நியாயப்பிரமாணம் அடங்கி இருக்கிறது இப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ அந்த அன்பில் கிரியையில் வருதுங்க. கிரியில் வரும்போது அடுத்தவன் உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி நீங்கள் விரும்புகிறீங்களோ அதே காரியத்தை நீங்கள் அடுத்தவங்களுக்கு செய்யுங்க. எனக்கு ஒரு ஆள் என்ன பண்ண 10,000 ரூபா கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நான் முதல்ல 10,000 கொடுக்க வேண்டாம், குறைஞ்சது ஒரு 100 ரூபாயாவது கொடுக்கணும்ல. நான் எனக்கு 10,000 எனக்கு யாராவது மற்றவங்க கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்போ நானும் ஏதாவது மற்றவங்களுக்கு கொஞ்சம் உதவி செய்யணும், அப்போதான் எனக்கு அந்த காசு வரும். அப்படி இருந்தால் உங்களுக்கு யார் என்ன உதவி செய்வா? அதுக்கு பதிலாக இங்கே என்ன சொல்லியிருக்குதுன்னா, மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறார்களோ அவைகளையே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்க. இதில் நன்மையாக தீமையான்னு போடலை, இதில் நன்மையாகவும் நாம் வச்சுக்கலாம்
வச்சுக்கலாம்.
எங்கிட்ட இருக்கிற ஒரு 1,000 ரூபா ஒருத்தன் திருடணுன்னா நான் அடுத்தவங்கிட்டேருந்து ஒரு 100 ரூபா திருடுனா போதும், எங்கிட்டருந்து 1,000 ரூபா அவன் திருடிக்கிறேன். இந்த வசனமெல்லாம் நாம் இது வரைக்கும் தப்பாக புரிஞ்சுருக்கோம். வந்துடும், கண்டிப்பாக வரும். கொஞ்சம் இறங்கி நம்ம முயற்சி எடுத்தால் தானாக வரும், இறங்குறது இல்லையே. அப்போ நம்ம அடுத்தவங்களை ஏமாற்றும் போது என்னை யாராவது ஏமாற்றணும்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி ஆண்டவரை நம்ம ஏமாற்றும் போது ஆண்டவர் என்னையும் ஏமாத்தணும் அப்படின்னு நம்ம ஆண்டவர்கிட்டையும் சவால் விடுறோம். ஆண்டவர் சொல்கிறார், என்னை சோதித்து பாருங்கள்ங்கிறாரு. நம்ம ஆண்டவர் ஏமாற்றும் போது அவர் நம்மளை ஏமாத்துறாரு. மனசில் நம்ம ஏமாத்தணும்னு நினைக்கும் போதே அதே வந்து உங்களுக்கு செய்யப்படும் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அப்போ ஆண்டவருக்கு விரோதமாக அந்த காரியம் செய்யும்போது ஆண்டவர் ரொம்பவே நல்லா ஏமாற்றுவார். சோத்திரம். அப்போ இந்த ஒரு தாளந்து, இந்த ஒரு தாளந்து வாங்கின என்ன பண்ணியிருக்கான்? 25:24-30 வரை. இல்லை, மத்தேயு 25:24 இருந்து. போதும் போதும். இங்கே ஒரு தாளந்து வாங்கின என்ன பண்ணுறான்னா ரொம்ப பயந்துட்டான். என்னடா அம்மா போச்சது, விதைக்காத இடத்துல அறுக்கிறவர். எப்படி விதைக்காத இடத்துல அறுக்கிறது? தெளிக்காத இடத்தில் சேர்க்கிற கடினமுள்ள மனுஷன் என்று அறிய. அதனால் அவன் பயந்திருக்கான். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ உம்முடையதை வாங்கி கொள்ளும் என்றான். அப்போ இவன் பயந்தான் பார்த்தீங்களா, அந்த பயத்தை கண்டுபிடிச்சாச்சுன்னா நம்ம அந்த ஒரு தாளந்தை வியாபாரம் பண்ணி கொஞ்சம் ரெண்டு தாளந்தை மாற்றிடலாம். அவன் கரெக்டாக ஒரு உண்மையை சொல்கிறான். விதைக்காத இடத்துல அறுக்கிறவன், தெளிக்காத இடத்துல சேர்க்கிறவன். என்ன அர்த்தம்? கிறிஸ்தவங்களுக்கு விசுவாசத்தில் பயம் வருதுன்னா இந்த ரெண்டு காரணம். விதைக்காத இடத்துல அறுக்கிறவர்னா வசனம் ஒன்று இருக்கும், அதனுடைய பொருள் வேறொன்னா வந்துருக்கு, அதை வாசித்து புரிய முடியாது. ஏன்னா ஓமையாக சொல்லியிருக்கார்ல. அதனால் இந்த வசனத்தினுடைய அர்த்தம் இது அப்படிங்கிறது சிந்தித்து தியானித்து நடைமுறைப்படுத்தினாதான் நம்மளுக்கு அது புரியும். அதை விட்டு போட்டு வாசிக்கிறதில்ல, சிந்திக்கிறதில்ல, நடைமுறைப்படுத்துறதில்லனா அப்புறம் மொத்தம் பயந்துக்க வேண்டியது தான். தெளிக்காத இடத்துல சேர்க்கிறவர் ஒன்றுமே இருக்காது, ஆனால் அந்த இடத்துலேருந்து ஆண்டவர் நற்கரியில் எதிர்பார்ப்பார். அப்போது பிரமாணம் இருக்காது, சட்டம் இருக்காது, ஒன்றும் இருக்காது, ஆனால் நற்கரியில் ஆண்டவர் எதிர்பார்த்துட்டே இருப்பார். அப்படின்னா விசுவாசங்கிறது பிரமாணத்தை வச்சு நற்கிரியைகள் செய்கிறது இல்லை, பிரமாணம் இல்லாமையே நற்கிரியைகளை செய்யணும். எவ்வளோ கஷ்டம் பாருங்க, இதுதான் விதைக்காத இடத்துல அறுக்கிறவர், பிரமாணமே இருக்காது. ஆபிரகாம் வந்து விசுவாசியின் தகப்பன் என்று எண்ணப்பட்டாங்க. ஆனால் ஆபிரகாம் இருக்கிற காலத்தில் பிரமாணங்கள் கொடுக்கப்படலை. ஆனால் பிரமாணம் கொடுக்கப்படாமல் இருந்தால் கூட அவன் செய்கிற காரியத்தில் அவன் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நற்கிரியைகளை செய்தான். அதனால தான் விசுவாசனுடைய தகப்பன் என்ற பெயர் அவனுக்கு உருவானது. என்ன செஞ்சார்னா எந்த பிரமாணம் கொடுக்கல, ஆனால் தன்னுடைய ஆசையில் எல்லாத்துலேயும் வந்து என்ன பண்ணார்னா பத்தில் ஒன்றை எடுத்து தசம்பாகம் கொடுத்தார். அப்போ இந்த தசம்பாகம் கொடுக்குற பிரமாணம் எப்போ மனுஷனுக்கு எழுதி கொடுக்கப்படுகிறதுன்னு சொன்னால் மோசேயுடைய காலத்தில் தான் ஆண்டவர் எழுதி கொடுக்குறார். அப்போ ஆபிரகாமுக்கும் மோசேவுக்கும் எவ்வளோ காலம் வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா 430 வருஷம். அப்போ பிரமாணம் எழுதி கொடுக்கப்படுவதற்கு முன்பாகவே அல்லது 430 வருஷத்துக்கு முன்பாகவே அந்த பிரமாணம் தேவனுடைய இருதயத்தில் இருக்கிறது என்று அறிந்து தன்னுடைய காரியத்திலிருந்து எடுத்து நற்கிரியைகளை செய்தான். அதுதான் விசுவாசங்கிறது. அப்போ இங்கே விதைக்காத இடத்துல அறுக்கிறவர், பிரமாணமே இருக்காது, விசுவாசம் சொன்னால் நற்கிரியில் எந்த அளவுக்கு செய்ய முடியும்னு பார்த்து யோசனை பண்ணி செய்யணும். இந்த நேரத்தில் நம்ம என்ன செஞ்சால் நல்லாயிருக்கும், இதான சட்டம் இருக்குது, நம்ம எப்படி போனால் போதும், இதுதான பிரமாணம் இருக்குது, அப்படி போனால் போதும் அப்படின்னு சொல்லி பிரமாணத்தை பார்த்து பார்த்து நம்ம மனுஷன் விலகி விலகி போகிறோம். ஆனால் எந்த பிரமாணம் இல்லாமல் இருந்தால் கூட ஒரு சூழ்நிலைமையில் நன்மை செய்ய வேண்டிய கட்டாயம் வரும் பொழுது, அவனுக்கு நன்மை செய்ய திறமை இருக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த நன்மையை செய்ய வேண்டும். அதுதான் விசுவாசனுடைய மூலப்பொருள். அப்போ இதையே செய்யாமல் அவன் வாசாதான் ஆகும், பிரமாணத்தை வாசிக்கிறது இல்லை, சிந்திக்கிறது இல்லை. அதனால் விசுவாசம் ஒன்று இருந்தால் போதும் என்னைய காப்பாற்றும், விசுவாசம் இருந்தால் போதும் நான் பரலோகத்துக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக விசுவாசத்தை பிடிச்சி வச்சுக்கிட்டு நிலத்தில் ஆழத்தில் வந்து குழி நோண்டி போச்சு வச்சுட்டான். அப்படின்னா இருதயத்தினுடைய ஆழத்தில் விசுவாசத்தை வச்சுட்டான், அதுக்கு கிரியைங்கிறதே கிடையாது. 26வது வசனம் மற்ற 25-26 வாசிப்போம்.
அவனுடைய எஜமான் பிரதித்தமாக கொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே, அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதா இருந்தது, அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோடு வாங்கிக் கொள்வேனே என்று சொல்லி
சோம்பலுமான ஊழியக்காரனே, சோம்பேறி கிறிஸ்தவன் பேசிக்கலி சோம்பேறி, பைபிளை படிக்க மாட்டான். கிறிஸ்தவன் பேசிக்கலி சோம்பேறி, படிக்கவே மாட்டான், வேதத்தை படிக்கவே மாட்டான், பைபிள் புதுசாக இருக்கு. எப்பவுமே எங்கே மீட்டிங் நடக்குது, எங்கே பிரியாணி போடுவாங்க, எங்கே காசு கொடுப்பாங்க, எங்கே வெள்ளக்காரன் வர்றா, இப்படி தான் அலைஞ்சு 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 தேடி தேடி ஓடுவாங்களே ஒழிய பைபிளை வந்து உட்காந்து படிக்கிறாங்க. அப்போது பொல்லாதவனும் சோம்பலமான ஊழியக்காரனே அப்படின்னு சொல்லி அவனை திட்டார். அப்போ இது இந்த ஒரு தளந்த நீ காசுக்காரன் கையிலேயே விட்டுட்டு வந்துருக்க வேண்டியதானே, ஏன் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்கிறாரு அப்படின்னு இந்த ஒரு தாளந்து கொடுக்குற ஒரு மனுஷன் இருக்கிறான், அவன் தான் இதை கொடுத்துருக்கிறான். அப்போ அஞ்சு தாளந்து அவன் தான் கொடுக்குறான், ரெண்டு தாளந்து அவன் தான் கொடுக்குறான், ஒரு தாளந்து அவன் தான் கொடுக்குறான். யார் கொடுக்கறது? அவங்ககிட்ட வட்டியோட சேர்த்து வாங்கிக்குவேன்னு சொல்கிறாரு. அப்போ ஒருத்தர் இருக்கிறான் அந்த தாளந்து விற்கிறவன், கொடுக்குறவன் ஒருத்தர் இருக்கிறான். தாளந்து விற்கிறவன் இல்லை,
கொடுக்குறவன்
ஆ காசுக்காரர். யார் அந்த காசுக்காரர்? இப்போ இந்த காசுக்காரங்கிட்ட அவங்ககிட்ட வந்து வட்டியோடு சேர்த்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. ஊழியக்காரன் அப்போ எப்போ வாங்கினா அப்படி அப்படின்னா சபைக்கு வரும்போது விசுவாசன் கேட்டான்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது, இதை கொண்டு வச்சுக்கலான்ட்டான். நீ சர்ச்சிலே விட்டுட்டு வந்திருக்க வேண்டியதானே, நீ ஏன் கொண்டு வந்து இருதயத்தில் புதைச்சி வச்ச, அங்கேயே உதறிட்டு வந்துருக்கலாம்ல. அப்போ அவன் சொல்கிறான் ரெச்சிப்பு இலவசம், எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம், எப்போ வேணாலும் தள்ளி விட்டுடலாம் அப்படின்னு சொன்னதுனால நான் தூக்கிட்டு வந்த ஆண்டவரேன்னு கொண்டு வந்து இறுதி போச்சு வச்சுட்டான். இப்போ ரிச்சிப்பு இலவசம் தானே, தூக்கி போட்டு வேற வாங்கலாம்னு முடியல. இளவரசன் சொல்லி சொன்னதுனால எல்லாம் விசுவாசத்தை கொண்டு போய் இருதயத்தினுடைய ஆழத்தில் போச்சு வச்சுட்டாங்க. கேட்டால் எல்லாம் விசுவாசம் தான், பிள்ளைய ஸ்கூலில் சேர்த்தியாச்சா விசுவாசம், சாப்பிட்டாச்சா விசுவாசம், எல்லாமே விசுவாசம் தான். இப்படியாக இன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா விசுவாசத்தை காசுக்கார கையில் அப்படின்னா தேவனுடைய வார்த்தை பிரசங்கம் பண்ணும்போது விசுவாசங்கிற ஒரு வார்த்தை கிடச்சோன்னே இது போதுமப்பா நம்மளுக்கு, இதை வச்சா நம்ம பிழைச்சிக்கலான்ட்டு இங்கே பேசுகிற ஜனங்களும் விசுவாசம் விசுவாசம் விசுவாசிய பதறாதே கலங்காதே விசுவாசான் நீதிமான் பிழைப்பான்னு பைபிளில் நிறைய வசனம் இருக்குது, அதனால் நான் அதில் தான் பிழைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த நக்கிரியும் இல்லாமல் இந்த வாயின் வார்த்தைகளை வச்சு வாழ்க்கையை ஓட்டிகிட்டு. அப்போ நீ தேவனுடைய வார்த்தையை சபையில் கேட்கும் பொழுது அதை அங்கேயே விட்டுட்டு வந்திருக்கணும், அதே கொண்டு நீ ஏன் இருதயத்தில் வச்சுருந்த? அப்போ அதுக்குண்டான கணக்கு கேட்குறாரு. அப்போ தேவனுடைய ஆலயத்தில் பிரசங்கம் பண்ணாமல் சும்மா வார்த்தையை வச்சுருந்தானா, ஊழியக்காரங்கிட்ட கணக்கு கேட்டு வாங்கிக்குவார். இப்போ ஊழியக்காரன் அவன் தப்பிச்சுட்டான், நான் எல்லாத்துக்கும் ஆண்டவர் உங்களுடைய வார்த்தையை இலவசமாக எல்லாத்துக்கும் கொடுத்தேன் அப்படின்னா, அவன் சொன்ன ஆண்டவர் ரெசிப்பி எனக்கு இலவசமாக கிடச்சி நான் தூக்கிட்டு வந்தேன்னா, இப்போ எங்கே இருக்குது இலவசமான ரட்சிப்பு? அவனுடைய இருதயத்தினுடைய ஆழத்தில் இருக்குது, எந்த கிரியும் இல்லை. 29:30 வாசிப்போம். மற்ற 25:29
அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான், இல்லாதவரிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான்.
ஆ போதும், உள்ளவன் எவனா அவனுக்கு கொடுக்கப்படும், என்ன உள்ளவன் எவனா?
விசுவாசம்.
பாருங்க இப்போ அதே தான் வருது, நம்மளை கேட்டு கேட்டு அப்படியே பழக்கமாக போச்சு. உள்ளவன் எவனா அவனுக்கு கொடுக்கப்படும்னா எல்லாம் விசுவாசம்
தான்.
ஆ கிரியல் உள்ளவன் எவனா, எல்லாம் பணக்காரங்களாம் சொல்லுவாங்க உள்ளவன் எவனா கொடுக்கப்படும், அதான் ஆண்டவர் எனக்கு நிறைய கொடுத்துட்டுருக்காரு, நீ இன்னும் தத்திரமாக இருக்கிறேன். அது இல்லை, உள்ளவன் எவனா 10 தாளந்து இருக்கிறவனை கொண்டே கொடுங்குறாரு. அப்போ எப்படி அவன் 10 தாளந்து சம்பாதிச்சான்? வியாபாரம் பண்ணி சம்பாதிச்சான், அப்படின்னா நற்கிரியல் செய்து அவன் சம்பாதித்தான். அப்போ உள்ளவன் எவனா அப்படின்னு சொன்னால் அது விசுவாசம் இல்லை, அது கிரியை. யார் விசுவாசத்தில் நற்கிரியை செய்கிறாங்களோ அவர்களுக்கு அதிகமான ஆசீர்வாதங்களை தேவன் கூட்டி கொடுக்குறார். அப்போ இல்லாத இடத்துலேருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். அப்படின்னா நற்கிரியல் இல்லாதவங்கிட்ட இருந்து உள்ளதும்னா இருக்கிற விசுவாசமும் அவங்ககிட்ட எடுத்து போட்டுறேன். அப்போ விசுவாசம் எடுக்கப்பட்டு போயாச்சுன்னா என்ன ஆச்சுன்னா இவனை புறம்பான இருளே தள்ளி கையும் காலும் கட்டி இல்லை போடுங்கள். புறம்பான இருள்னா அறியாமை, பைபிளில் எதுவுமே புரியாது, பைபிள் எடுத்தால் தூக்கம் வரும், பைபிள் எடுத்தால் கொட்டாய் வரும். புறம்பான இருள், இருள்னா அறியாமை, வேற வசனத்தில் ஒன்றும் புரியாது, என்ன பேசினாலும் புரியாது, பிரசங்கம் கேட்டால் தூக்கம் வரும், நிறைய பேருடைய ஊழியக்காரங்க வீட்டில் போய் நான் வசனம் ஏதாவது பேசுனா சொல்லுவாங்க, பாஸ்டர் பைபிளை மட்டும் பேசாதீங்க அப்படின்னா. எனக்கு ஆச்சரியமாக போச்சு. உலக கதையை நான் பேசுனேன், நான் அந்தளவுக்கு ஆகிடுச்சு. ஊழியக்காரங்க வீட்டுக்கு அடிக்கடி நான் போவேன், ஊழியக்கார பிள்ளைகளை பார்ப்பேன். பார்க்கும்போது ஆண்டவருடைய வார்த்தையை பேசுனா இதை பேசாதீங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா புறம்பான இருள் நற்கிரியில் இல்லாதனால விசுவாசம் 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 எல்லாம் விசுவாசம் தான், கிரியை ஒன்றுமே கிடையாது. இந்த விசுவாசத்தை மட்டும் அப்படியே பாயாசமாக காட்சி கொடுக்குறவங்ககிட்ட தேவனுடைய வார்த்தை ஒன்றுமே இருக்காது. புறம்பான இருளில் தள்ளப்பட்டு கையும் காலும் கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கும், அழுகையும் பற்கடிப்போம். அப்படின்னா நற்கிரியில் இல்லைன்னா எப்போ பார்த்தாலும் துக்கம் சோர்வு, என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தெரியாமல் பற்கடிக்கிறதுனா இந்த பிரச்சனை எங்கே போய் தீர்க்கிறது என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்களே வேதனைப்பட்டு ஒவ்வொரு நாளும் வருத்தப்பட்டு இருக்கிறாங்க. அப்போ தேவனுடைய வார்த்தையில் விசுவாசமாக இருக்கிறவர்கள் நற்கிரியை செய்யும்போது அவர்கள் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டு போகிறார்கள். விசுவாசத்தில் கிரி இல்லாமல் இருக்கும்போது அவர்கள் நாளுக்கு நாள் அறியாமையிலே தள்ளப்பட்டு அவர்களுக்கு துக்கம் அதிகரிக்கிறது. லூக்கா 19:20-27 வரை.
அறிந்திருந்தாயே நீ ஏன் என் திரவியத்தை காசு கடையில் வைக்கவில்லை? வைத்திருந்தால் நான் வரும்போது அதை வட்டியோடு வரப்பற்றி கொள்வேனே என்று சொல்லி சமயமாய் இருந்தவர்களை நோக்கி, இந்த ராத்திரை அவன் கையிலிருந்து எடுத்து 10 ராத்திரை உள்ளவனுக்கு கொடுங்கள் என்றான். அதற்கு அவர்கள், ஆண்டவனே, அவனுக்கு 10 ராத்திரை இருக்கிறதே என்றார்கள். அதற்கு அவன், உள்ளவன் எவனுக்கும் கொடுக்கப்படும், இல்லாதவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்றியும் தங்கள் மேல் நான் ராஜாவாகிறதற்கு மனதில்லாத இருந்தவர்களாகிய என்னுடைய சத்துருக்களை இங்கே கொண்டு வந்து எனக்கு முன்பாக வெட்டி போடுங்கள் என்று சொன்னான் என்றார்.
அப்போ இப்போ அந்த விசுவாசம் வச்சுட்டு கிரியை செய்யாமல் இருக்கிறவங்களாம் யாருன்னு கேட்டீங்கன்னா யாரு? இப்போ வாசித்துல ஒரு வசனம் சொல்லுது, ஏன் இப்படி கடினமான மனுஷன் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. என்ன காரணம்னா, இவர் பிரதேசத்துக்கு போகும்போது சாதாரண மனுஷனாக போனார், இவர் திரும்பி வந்து தான் கணக்கு கேட்குறாரு. திரும்பி வந்து எப்படி கணக்கு கேட்குறாரு? ரொம்ப கடினமுள்ள மனுஷனாக கேட்குறாரு. 5 தாளந்து வியாபாரம் பண்ணவனுக்கு நல்ல மனுஷன், 2 தாளந்தை வச்சு இன்னும் 2 தாளம் சம்பாதிக்கிறவனுக்கு அவர் நல்ல மனுஷன். இந்த புதைச்சி வச்சுருக்கான் பார்த்தீங்களா, இவருக்கு கெட்ட மனுஷன். எப்படி வந்திருக்காரு? திரும்பி வரும்போது எப்படி வர்றாரு? ராஜாவா வர்றாரு. இங்க வசனத்திலேயே இருக்கு பாருங்க, இந்த 27 வசனத்துல இருக்கு.
அன்றையும் தங்கள் மேல் நான் ராஜாவாகிறதற்கு மனதில்லாத இருந்தவர்களாகிய என்னுடைய சத்துருக்களை இங்கே கொண்டு வந்து எனக்கு முன்பாக வெட்டி போடுங்கள் என்று சொன்னார்.
என்ன காரணம்னா, ரட்சிப்பை கொடுக்கும்போது அவர் ரட்சகரா வந்தாரு, அப்ப திருப்பியும் வரும்போது 2வது தடவை வரும்போது என்ன பண்ணுவாரு? ஆனால் ரட்சகராக தான் வருவாருன்னு இவன் நினச்சிட்டு இருந்தான். எது தானதை கொண்டு போய் நிலத்தில் பதிச்சு வச்சான் பார்த்தீங்களா, திரும்பி இன்னொரு டைம் நம்மளுக்கு ரட்சிப்பு கிடைக்கும், திரும்பி ரட்சகராக தான் வருவார், அவர் இரக்கமுள்ளவர் அன்புள்ளவர் பாவங்களை மன்னிக்கிறவர் நம்மளை மன்னிச்சிருவாருன்னு இவன் நினச்சிட்டு இருந்தான். ஆனால் அங்கே கதை வேறையாக போச்சு. இவர் ரட்சகராக வல்ல, ராஜாவை வந்துட்டார், அதனால் கணக்கு கேட்குறாரு. இன்றைக்கி கிறிஸ்தவங்க எல்லோரும் விசுவாச கிரி இல்லாமல் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே நினச்சிட்டு இருக்கிற நினைப்பு என்னன்னா, ரட்சகராக திரும்பி வருவார்னு. ஒரு போதும் வரமாட்டார். ராஜாவை வரப்போகிறாரு. அப்போது இந்த கிரி இல்லாதவங்க எல்லாரும் இயேசு கிறிஸ்து ராஜாவாகிறதுக்கு மனம் இல்லாதவர்கள் தான். இந்த விசுவாசத்தை வந்து கிரி இல்லாமல் இருக்கிறவங்க. அப்போ இந்த கிறிஸ்தவனுடைய நிலைமை என்ன இருக்குன்னு பாருங்கள். அப்போது 1 தாளந்து வாங்கி இருதயத்தில் புதைச்சி வச்சுருக்கிற எல்லாருமே இயேசு கிறிஸ்து ராஜாவாகிறதுக்கு விடாமல் ரட்சகராக தான் திரும்பி 2வது தடவை வரணும் அப்படிங்கிறாங்க. அதை எப்படி வர முடியும்? ஒரு தடவை வந்தார், ரட்சகராக வந்தார், திரும்ப ரெண்டாவது தடவை வரும்பொழுது ராஜாவாக வர்றாரு. அப்போ ஒவ்வொரு டைமும் அப்படியே ரட்சகராக வந்துட்டு இருந்தா அப்போ தேவனுடைய திட்டங்கள் என்ன ஆகிறது? அதனால தான் 2000 வருஷத்துக்கு முன்னால் ரட்சகராக வந்து எல்லாத்தையும் சிநேகித்து எல்லாத்தையும் பிரமாணத்தை கொடுத்துட்டு போனார். அப்போ 2000 வருஷமாக இன்னும் எத்தனை தடவை வந்தாலும் ரட்சகராக வந்து திரும்பவும் சிலுவையில் அரைஞ்சு திரும்பியும் பாடுபட்டு திரும்பவும் அப்படியே தான். அப்போ வந்து வருஷம் பழி செலுத்துகிற மாதிரி ஆகிப்போச்சு. அதனால் ஒரு தாளந்து வாங்கியிருக்கவங்க எல்லாருமே தெரியலனா அந்த ஒரு தாளந்து எடுக்கப்பட்டு அதிகமான நற்கிரியல் உள்ளவர்களுக்கு கொடுக்கப்படும். தீத்து 3:8 தீத்து எழுதின புஸ்தகம் 3:8 ஆமாம், விசுவாசம் இருக்குதுன்னா கிரியை செய்யணும், அதான் மனுஷனுக்கு பிரயோஜனமானது. இது வந்து தீத்து எழுதின புஸ்தகத்தில் ரொம்ப கட்டாயமாக செய்ய சொல்கிறார். யாருக்காரு விசுவாசம் இருக்குதோ உடனே கிரியை செய், இதுதான் மனுஷனுக்கு பிரயோஜனமானது. விசுவாசம் விசுவாசம் விசுவாசம்ன்ட்டு 1000 தடவை சொல்லி 1000 தடவை எழுதுனா பத்தாது. என்ன கிரியை? விசுவாசம் விசுவாசம் பேசுகிறவங்கலாம் கம்பெனிக்கு வேலைக்கு போனானா என்னமோ புசு புசு புசுன்னு பேசிட்டு இருக்கான், அடிச்சு துரத்துக்கலான்றான். செயல் அங்கே இருக்கணும். எப்படி சம்பள உயர்வு வரும், எப்படி வருமானம் வரும், விசுவாசம் பண்ணால் வந்துடுமா? வராது. அதனால தான் கிறிஸ்தவங்க நிறைய கம்பெனியில் வேலை செய்யாமல் கம்பெனி விட்டு கம்பெனி ஓடி ஓடி போகிறது. காரணம் என்னென்னா, பைபிள் பாதி, இவன் சொந்த கதை பாதி. அப்போது விசுவாசம் இருக்கிறவங்க எல்லாருமே கிரியை செய்யணும், இதுதான் மனுஷருக்கு பிரயோஜனமானவைகள். 1 யோவான் 2:3-6 விசுவாசத்தை பற்றி பேசுகிறவங்க கண்டிப்பாக அந்த என்ன பேசுகிறாங்களோ அதை செய்யணும். அதை விட்டு போட்டு விசுவாசத்தை பேசக்கூடாது. அப்போ விசுவாசத்தை பற்றி பேசினாவே, வாயை திறந்தாச்சுனாவே என்ன அறிக்கையிடுறாங்களோ அந்த அறிக்கையிடுறத 100க்கு 100 செய்ய முடியலாம். பரவாயில்ல, செய்கிறதுக்கு கொஞ்சமாவது முயற்சி எடுக்கணும். அப்போ விசுவாசம் கிரி இல்லாமல் இருந்தால் அது தானாக செத்து போயிடும். 2 தெசலோனிக்கேயர் 3:15 வாயில சொல்லி 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 கிரி இல்லாமல் இருந்தால் அவனை கண்டுபிடிச்சு என்ன பண்ணணும்னா புத்தி சொல்லணும். அதுக்கப்புறம் புத்தி சொல்லி கேட்கலைன்னா அவனை ஓரம் கட்டிடணும். நம்ம பாஷையில் சொல்ல போனா ஓரம் கட்டிடணும். வாயில் மட்டும்தான் பேசுறது, கிரியில் இல்லை. அப்போ அவன் கண்டுபிடிக்கணும், ஒவ்வொருவரும் மற்றவர்களை விசுவாசம் சொல்லி பேசுகிறாங்களே அது எந்த அளவுக்கு கிரியை செய்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படி விசுவாசம் சொல்லி பேசி கிரி இல்லாமல் இருந்தால் அவனை குறித்து கொண்டு அவனை அடையாளம் கண்டு அவனை விட்டு விலக வேண்டும். நிறையா கிறிஸ்தவங்க பார்த்திங்கன்னா இன்றைக்கி வேலைக்கு போகாமல் வீட்லேயே உட்காந்து நல்ல ஜம்முன்னு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. யாராவது வீட்டில் ஒரு ஆள் வேலைக்கு போவாங்க, மற்ற எல்லாம் உட்காந்து சாப்பிடலாம். கேட்டால் வேலை கிடைக்கல, அது கிடைக்கல, இது கிடைக்கல, மாற்றி மாற்றி ஏதோ ஒரு காரணம் சொல்லி மொத்தமாக அப்படியே வாய்ஸுவே உட்காந்து வீணாக கழிச்சிருவாங்க. வேலை கிடைக்கலன்னா 20 வருஷம் வேலை இல்லாமல் இருக்கலாம், படிச்சுட்டு ஒரு 4-5 வருஷம் வேலை இல்லாமல் இருக்கலாம், 30 வயசு 35 வயசு 40 வயசு எல்லாம் வந்து வேலையே கிடைக்கல. கேட்டால் ஊழியம் செய்கிறாம்பாங்க, ஊழியம் இருக்காது வேலையும் இருக்காது. வீட்டுக்காரமா இல்லை, இதுக்கு வந்து ஆம்பளைகளுக்கு தான் முக்கியம் முதல்ல. வீட்டுக்காரமா வீட்டில் இருக்கிறதுக்கு தான் அதான், அதனால தான் வீட்டுக்கார அம்மானு பேர் வச்சுருக்கேன். அவங்க செய்கிறது எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு. ஆ அதான் அவரே சொல்லிட்டாரு வீட்டுக்கார அம்மானு. அதனால் வந்து விசுவாசம் பேசுகிறவங்க அதைய செய்யணும். அப்படி பேசிட்டு செய்யாமல் இருந்தால் அவனை கண்டுபிடிக்க வேண்டும். அப்படி விசுவாசம் விசுவாசம்னு பேசிகிட்டு இருக்கிறவன் செய்யாமல் இருந்தானா, விசுவாசன்படி நடக்காமல் இருந்தானா, அவன் என்ன பண்ணனா சாப்பிடக்கூடாது. நம்ம சபைக்கு ஒரு குடும்பம் வந்துட்டு இருந்தாங்க, இன்றைக்கி வரல, இன்றைக்கி இந்த பிரசங்கம் கேட்டிருந்தாங்க, அவளை தான் அடுத்த வாரத்தில் அவள் வந்துருக்க மாட்டாங்க. அப்போ வேலை செய்யாமல் உட்காந்து வீட்டில் சாப்பிட்டுட்டு இருந்தானா அவன் சாப்பிடக்கூடாது. குறிப்பிட்டனால தான் பிள்ளைகளை 5 வருஷம் வளர்த்துறாங்க, அப்புறம் வந்து ஸ்கூலில் விட்டுறாங்க, அப்புறம் ஒரு 20 வருஷம் படிக்கிறாங்க, அப்புறம் படித்ததுக்கு திரும்பி வேலைக்கு போகணும், ஏதாவது ஒன்று செய்யணும். அப்படி இல்லாமல் 30 வருஷம் 35 வருஷம் ஆச்சு உட்காந்தே சாப்பிட்டுட்டு இருந்தா எப்படி இருக்கும்? அதனால் விசுவாசம் சொல்லி பேசுகிறவங்க வேலை செய்யாமல் இருந்தால் சாப்பிடக்கூடாது. சோத்திரம் மத்தேயு மத்தேயு 18:15-19 மத்தேயு 18:15
உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து, அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆதாயப்படுத்தி கொண்டார், அவன் செவி கொடாமல் போனால் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே சங்கதிகளெல்லாம் நிறைவேறப்படும்படி 2-1 உன்னுடனே கூட்டிக் கொண்டு போ, அவர்களுக்கும் அவன் செவி கொடாமல் போனால் அதை சபைக்கு தெரியப்படுத்து, சபைக்கும் செவி கொடாதிருப்பானால் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை கொடுத்தாயிலும் பூமியிலே ஒருமுடப்பட்டிருந்தால்
அவங்கவுங்க சௌகரியத்துக்கு எடுத்துக்கிட்டு பேசுறது எப்படின்னா 18 பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டுகிறீர்களோ அவைகளை பரலோகத்திலும் கட்டியிருக்கும், கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டவிழ்கிறீர்களோ அவைகள் பூலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இது இந்த வசனத்தை எதுக்கு எல்லாரும் எடுத்து
உபயோகப்படுத்துகிறாங்கன்னா
பேய் ஓட்டுறது பண்ணுறாங்க. வெள்ளி சூனியம் பேய் ஓட்டுறதுக்கு இந்த மாதிரி தான் எடுத்து இந்த வசனத்தை உபயோகப்படுத்துகிறாங்க. ஆனால் வேதத்தை படிக்கும்போது இது எந்த தொடர்பில் உபயோகப்படுத்துறேங்கிறது ஆண்டவர் சொல்லியிருக்கார். எந்த தொடர்பில் இது உபயோகப்படுத்தினோம்? இப்போ நம்ம பூலோகத்தில் ஒருத்தன் ஒன்று கட்ட போகிறான், எப்படி கட்ட போகிறான்? ஆதாயப்படுத்துறது வந்து கட்டுவது, கட்ட விழுக்கிறதுனா அவனை ஆயக்காரனை போல விட்டுறது, ஆமாம் வெட்டி விட்டுறது, ஓரம் கட்டிடுறது. அப்போது ஒருத்த விசுவாசம் விசுவாசன்னு பேசுகிறான், திரி இல்லாமல் இருக்குது. அப்போ நாம் என்ன சொல்கிறோம், எப்பா நீ வேலைக்கு போகிற போகிறன்னு சொல்கிற, வேலைக்கே போகலையே, நீ வேலைக்கு கண்டிப்பாக போகணுன்னு நாம் சொல்கிறோம். ஒரு மாதம் சொல்கிறான், ரெண்டு மாதம் சொல்கிறான், ரெண்டு மாதம் கேட்கல. நம்ம என்ன பண்ணுறோம், அவன் ஃப்ரெண்டுகளை, நம்ம ரெண்டு மூணு ஃப்ரெண்டுகளை கூட்டிகிட்டு போயிட்டு, எப்போ வேலைக்கே போக மாட்டேங்கிறான், அவன் குடும்பத்தில் கஷ்டமாக இருக்குது, நம்ம எப்படியோ கொஞ்சம் அவனுக்கு ஆலோசனை சொல்லி, எப்போ வேலைக்கு போப்பா, அப்போ தான் வந்து குடும்பம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம அவனுக்கு ஆறுதலாக ஆலோசனைகள்லாம் நிறையா சொல்லி, கண்டிப்பாக நான் அவனுக்கு வேலை வாங்கி தரேன் நீ வா அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போயும் அவன் வராமல் இருந்தானே என்ன பண்ணுறது. அப்போ அந்த மாதிரி ஒரு டைம் ஆலோசனை சொல்லணும், முதல்ல தனியாக சொல்லணும், ரெண்டாவது ரெண்டு மூணு பேரை கூட்டிகிட்டு போய் ஆலோசனை சொல்லணும், அதுக்கு ஒத்து வரலன்னு என்ன பண்ணலாம், அவனை சபைக்கு தெரியப்படுத்திடணும். இந்த மாதிரி இவர் வேலைக்கு போகாமல் உட்காந்து வீட்டில் பிரச்சனை பண்ணிகிட்ருக்காரு, இவருனால இவ்வளோ பிரச்சனையாக இருக்குது, அதனால் இவருக்கு ஆலோசனை சொல்லி நம்ம எல்லோரும் மொத்தமாக சேர்ந்து ஆலோசனை சொல்லி ஒன்றா அவனை வேலைக்கு போக வைக்கணும், இல்லாட்டினா என்ன பண்ணலாம், சபையை விட்டு விலக்கிடும். அப்போ இன்னைக்கு இந்த பிரசங்கத்தை கேட்டாங்க, இல்லை வேலைக்கு போகாத இன்றைக்கி வந்திருந்தானா, கண்டிப்பாக அடுத்த வாரம் சபைக்கு வந்திருப்பான், சோத்திரம். அப்போது இன்றைக்கு கிறிஸ்தவங்க வாயில் தான் விசுவாசம், அற்புதம், அடையாளம், சமாதானம், சந்தோஷம் சொல்லிட்டு இருப்பாங்களுடைய கிரியில் ஒன்றுமே இருக்காது. அப்போ கிரி இல்லாதவங்கள பார்த்து அவங்கள சத்ருவாக எண்ணாமல் சிநேகிதனாக எண்ணி அவனுக்கு ஒன்று ரெண்டு தடவை ஆலோசனை சொல்லி அவனை மனம் திருப்ப பார்க்கணும். அப்படி மனம் திரும்பாமல் இருந்தானா அவனை அஞ்ஞானியைப் போலவும் ஆயக்காரனைப் போலவும் அவனை விட்டுரு. அப்போ இந்த மாதிரி செய்கிறது தான், நீங்கள் பூலோகத்தில் கட்டினீங்கன்னா ஒரு குடும்பத்தை கட்டுகிறீர்கள், அல்லது ஒரு மனுஷனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டுகிறீர்கள். கட்டை அவிழ்த்து விடுறதுனா எத்தனை தடவை ஆலோசனை சொல்லி கேட்காமல் இருந்தானா அவனை அப்படியே அவுத்து விட்டுற வேண்டியதாக எக்கடை கட்டு போகணும்னு சொல்லிட்டு. அப்போ இந்த வசனத்தை இன்னைக்கு எடுத்துகிட்டு எல்லாம் பிசாசை கட்டுறதுக்கு பெரிய கயிறு எடுத்துகிட்டு ஓடுறாங்க, அது நிற்குமாங்க, அவனுக்குள்ளே இருக்கிற பிசாசு அங்கேயே தான் இருக்குது. ஏன்னா அதை ஆலோசனை சொல்லி தான் அந்த பிசாசை துரத்தணும். அதை விட்டு போட்டு கட்டுறேன் கட்டுறேன் கட்டுறேன்னு சொல்லிட்டு கட்டி கட்டி பார்த்தாங்க, எங்கேயும் கட்ட முடியாமல் அது பாட்டு போடி சோத்திரம். மற்ற 18:19 வாசிப்போம்.
அல்லாமலும் உங்கள் இரண்டு பேர் தாங்கள் வேண்டுகொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாயிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்.
ஆ போதும் போதும் சோத்திரம். இரண்டு பேர் தங்கள் வேண்டிக் கொள்ளுகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருக்கணும். எப்படி ரெண்டு பேர் இருந்தால் போதுமே? அப்போ ஆ ஆவி மட்டும் விசுவாசம் பேசுது, சரீரம் என்ன பண்ணுது, சோம்பேறியா இருக்கு. அப்ப ஆவி என்ன சொல்லுது, ஆவி ஆத்மா விசுவாசம் அறிக்கை பண்ணுது, சரீரம் என்ன பண்ணுது, அந்த விசுவாசம் அறிக்கை பண்ணதை செயல்முறைப்படுத்துறது சரீரம். இப்போ சர்க்கரை இனிப்பா இருக்குன்னு சொல்லி சாதாரண பழமொழி சொல்லுவாங்க, அப்போ வாயில் தான் நம்ம சொல்கிறோம். அப்போ சர்க்கரை இனிப்பாக இருக்குங்கிறத நம்ம எடுத்து சரீரம் சாப்பிட்டு பார்த்தா தான் ருசி இருக்குதுன்னு சொல்லி தெரியும். அதே மாதிரி இரண்டு பேர் ஒருமனப்படுறது அப்படின்னா நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம், ஆவி விசுவாசம் அறிக்கை பண்ணுது, சரீரம் அந்த அறிக்கை பண்ண விசுவாசத்தை நடைமுறைப்படுத்தினா தான் ரெண்டு பேர் ஒருமனப்பட்டிருக்கிறதுக்கு அர்த்தம். அதை விட்டு போட்டு சரீரம் மட்டும் இங்கே உட்காந்துட்டு இருக்குது, ஆவி மட்டும் பேசிகிட்டு இருந்தால் எப்படி இருக்கும், அது கருத்து பயனற்றதாக இருக்கும். இது இந்த அன்னி பாசை பேசும்போது அந்த இடத்துலையும் இந்த காரியம் வரும். ஆவி வந்து பேசுது, விசுவாசத்தை நிறைய அறிக்கை பண்ணுது, ஆனால் அந்த விசுவாசத்தை அறிக்கை பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த ஆவி பேசும்போது கருத்து இல்லாத வார்த்தைகளை சரளமாக கக்கிட்டு இருக்கு. அப்போ பேசுறதுலேயே ஒரு கருத்து இல்லை. அப்போ கருத்து வர்றதுக்கு காரணம் என்ன, பொருள் வர்றதுக்கு காரணம் என்னன்னா செயலில் செஞ்சுருந்தாதான் அந்த வார்த்தைகளை பேசும் பொழுது அது தெளிவாக பேச முடியும். இப்போ வேலை செய்கிறவங்களுக்கு செய்யாதவங்களுக்கு ஒரே கருத்தை பேசுனாங்கன்னா வேலை செய்கிறவன் அந்த காரியத்தை பேசும்போது தெளிவாக பேசுவான், வேலையே செய்யாத சோம்பேறி ஒரு காரியத்தை பேசுனான்னா அவன் எப்படி பேசுவான்,
சோம்பேறித்தனம்
தெளிவாக அவன் இன்னும் கூட கொஞ்சம் திட்டுவான். ஆனால் இதே தெரிஞ்சவனாக இருந்தால் அந்த ஃபார்ம் வீட்டில் வச்சுருந்து கரெக்டாக எழுதி கொடுத்து அதை கொண்டு போய் நீ கொடுத்தினா போதும் உனக்கு டிக்கெட் தருவான்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த காரியத்தை நல்லா செஞ்சவங்க பார்த்தீங்கன்னா அந்த காரியத்தை தெளிவாக பேசுவாங்க. அந்த காரியத்தை பற்றி அறிவில்லாதவங்க அந்த செயலை செய்யாதவங்க தாறுமாறாக இந்த பக்கம் வார்த்தைகள் முன்ன பின்ன மாறி மாறி வந்து அது புரியாமல் இருக்கும். இப்படியாக எப்படி வந்து குருடனுக்கு வழிகாட்டினா குருடன் வந்து இன்னொரு குருடனுக்கு வழிகாட்டுறான் எப்படி இருக்கும் அந்த கதை. அப்போ விசுவாச கிரியை இல்லாமல் இருந்தால் தண்ணிலே தானே செத்ததாக இருக்கும். அப்போ ரெண்டு பேர் ஒருமனப்பட்டிருக்கிறங்கிறது விசுவாசமும் கிரியையும் ஒருமனப்பட்டிருந்தால் தான் அவர்கள் கேட்கறது எதுவோ அது ஆண்டவர் அவங்களுக்கு கட்டிடுவார். அப்போ வேலை செய்யாத சோம்பேறிக்கு தேவனிடத்திலிருந்து ஏதாவது பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைக்க வேண்டாம். அப்போ சோம்பேறி முதல்ல என்ன பண்ணோம், தூக்கத்தை விட்டு எழுந்திருக்கணும், மற்றவங்க பேசுகிறதுக்கு பதில் கொடுக்கணும், வீட்டில் இருக்கிற வேலைகளை செய்யணும், அது கரெக்டாக அந்தந்த டைமில் அந்தந்த வேலைகள் செய்யணும். அப்போ தான் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் முன்னேற முடியும். அதை விட்டு போட்டு நம்ம எப்போ செஞ்சுக்கலாம், காலையில் 8 மணிக்கு செய்ய வேண்டிய வேலையாக அது சாயங்காலம் செஞ்சுக்கலாம், அல்லது 5 மணிக்கு எந்திரிக்கிறத ஒரு 7 மணிக்கு எந்திரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நாம் இருந்தோம்னா எல்லாமே தாறுமாறாக போகும். அதனால் நம்ம ரெண்டு பேர் ஒருமனப்பட்டிருக்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி இன்னொரு ஆளை கூட்டிகிட்டு வரணும்னா உலகத்தில் முடியுமா? நம்ம ரெண்டு பேரும் அந்த வீட்டில் போய் திருடருக்கு போனான்னு யாராவது வருவாங்களா? யாரவே மாட்டேன். நம்முடைய ஆத்மாவும் நம்முடைய சரீரம் ஒன்று சேர்ந்தால் தான் அது காரியம் நடக்கும். எப்படி தீமை செய்கிற காரியத்துக்கு நம்ம சரீரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஒத்து வந்துடும். ஆனால் நன்மை செய்கிறதுக்குன்னா மனசில் நன்மை செய்கிறது இருக்கும், ஆனால் சரீரத்துக்கு ஒத்து வராது. எப்படி உண்மை பேசுகிறதாங்க, கொஞ்சம் பொய்யா பேசிடுவோம். அப்போ அங்கே ரெண்டு பேரும் பிரிஞ்சிடுறாங்க. அப்போ தீமை செய்கிறதுக்கு ரெண்டு பேரும் கூடிடுறாங்க, நன்மை செய்கிறதுக்கு ரெண்டு பேரும் பிரிஞ்சிடுறாங்க. அப்போ ரெண்டு பேர் ஒருமனப்பட்டு நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் ஒருமனப்பட்டு நம்ம நற்கிரியை செய்கிறவர்களாக இருந்தால் தேவன் நம்முடைய ஜபத்தை கேட்டு தேவன் நம்மளுக்கு அதிகமான ஆசீர்வாதங்களை தேவன் கட்டளையிடுவார். அப்போது தேவனுடைய முதலாம் வருகையில் அவர் அவர்களுடைய திறமைக்கு ஏற்றபடி 5 தாளந்து, 2 தாளந்து, 1 தாளந்து கொடுத்தார். இந்த 5 தாளந்து, 2 தாளந்து, 1 தாளந்து எல்லாமே 10 கற்பனையில் இருக்கிறது தான். ஒன்றா மனுஷனுக்கு கீழ்ப்படியணும் அல்லது மனசு தேவனுக்கு கீழ்ப்படியணும். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு என்ன விசுவாசம் நம்பி இருக்கிறோமோ அந்த நம்பிக்கைக்கு ஏற்ற கிரியைகளை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்ற வேண்டும். அப்பொழுது நம்முடைய நற்கிரியலுக்கு ஏற்றபடி ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்கோம். நற்கிரியிலே செய்யாமல் நம்ம நிறையா படிச்சுக்கிட்டு இப்போ டாக்டருக்கு படிக்கிறாரு, ஆயுசு முழுவதும் படிச்சுக்கிட்டே இருக்காரு, எங்கள் நோயாளிக்கு எப்போ போய் வைத்தியம் பண்ணுறது? அந்த கதை தான் இன்னைக்கு. ஆயுசு முழுவதும் படிக்கிறது தான், ஆயுசு முழுவதும் ஜபம் பண்ணிகிட்டு இருக்கிறது, ஆயுசு முழுவதும் பைபிள் வாசிக்கிறது, ஆயுசு முழுவதும் இதே தான் இருக்கிறது. ஆனால் நற்கரிகள் செய்கிறதுக்கு எங்கேயும் நேரமே இல்லை. அப்படி இருந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில் நம்மளுக்கும் நாம் பிரயோஜனப்பட மாட்டோம், நம்மளால் அடுத்தவங்களுக்கும் எந்த பிரயோஜனம் இருக்காது. ஆகவே தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறவர்கள் அல்லது விசுவாச அறிக்கை செய்கிறவர்கள் அந்த விசுவாசத்தின்படி நற்கிரியல் செய்யும் பொழுது தான் நம்முடைய வாழ்க்கையிலே நாளுக்கு நாள் ஆசீர்வாதங்கள் பெருகி கொண்டே வரும். அப்படி நற்கிரியல் இல்லாமல் இருக்கிற சமயத்தில் நம்ம என்ன நினச்சிருக்கிறோமோ, நம்மக்கிட்ட என்ன விசுவாசம் இருக்குதோ அந்த விசுவாசம் நம்மளை விட்டு எடுக்கப்பட்டு போய்விடும். அப்போ நாம் ஒன்றும் இல்லாமல் நாம் பரிதபிக்கப்பட்டவர்களாக இருக்கும். அதனால் தேவனுடைய வார்த்தையை அறிந்தவர்கள் அல்லது விசுவாச வார்த்தையை அறிந்தவர்கள் தேவனுடைய வார்த்தையோடு விசுவாச உடன்படிக்கை செய்தவர்கள் அந்த விசுவாசத்தோடு நற்கிரியை செய்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்.